ஈழத்துக்கு இளைக்கரை ஒரு வரலாற்று பார்வை. மகாசேனன் காலம் வரை கிழக்கு ரோகணம். எழுத்தாளர் விவேகானந்த ராஜா துலாஞ்சனன். அனுராதபுரத்தை ஒரு அரசன் ஆளும் போது அவனுக்கு அடுத்து அரசராக தகுதியுடைய அரசரின் நெருங்கிய உறவினன் ஒருவன் உபராசன் என்ற பெயரில் மகாவலி கங்கைக்கு கிழக்காக இருந்த ரோகண பகுதியை ஆள்வது வழக்கமாக இருந்தது. ரோகணத்தின் முதன்மையான நகரங்களாக சம்மாந்துறை பற்று தெற்கு தீகவாவியும் அம்பாந்தோட்டையின் மாகம் பற்று மாகாமமும் திகழ்ந்தன. இவற்றில் ஒன்றையே அனுராதபுரத்தின் உபராசன் தன் ஆட்சி தானமாக கொண்டிருந்திருக்கிறான். சில சந்தர்ப்பங்களில் அனுரையின் மேலாதிக்கத்தை நீங்கி ரோகண அரசர்கள் சுயாட்சி செலுத்தியதும் நிகழ்ந்திருக்கிறது. போமு இரண்டாம் நூற்றாண்டுக்கும் போப்பி முதலாம் நூற்றாண்டுக்கும் இடைப்பட்ட காலத்தில் கீழைக்கரையின் தீகவாவி மாத்திரமன்றி அதன் தென்மேற்கே அமைந்துள்ள விந்தனை பற்று வடக்கு ராசக்கல் மலையை சூழ்ந்த பகுதி, வடக்கே அமைந்திருந்த ஏறாவூர் பற்று பகுதி என்பனவும் அதி தெற்கே அமைந்திருந்த பாடமை பெற்ற பகுதியும் கூட குறிப்பிடத்தக்க மக்கள் தொகையினருடன் முக்கியமான குடியிருப்புகளாக திகழ்ந்திருந்தன. இங்கெல்லாம் வாழ்ந்த மக்களில் பலர் புத்த சமயத்தை தழுவி இருந்ததுடன் அச்சமய துறவிகளை நன்கு ஆதரிப்போராகவும் காணப்பட்டனர். பேராசிரியர் பத்மநாதனின் கருதுகோளின்படி அங்கிருந்த நாகரில் பலர் தொடர்ந்தும் நாக வழிபாட்டினராகவும் சைவராகவும் இருந்ததுடன் கைத்தொழில்களும் நெற்செய்கையும் இப்பகுதிகளில் செழித்திருக்கிறது. இந்த வளர்ச்சிக்கு தீகவாவிக்கு அருகே கல்லாறு, மட்டக்களப்பு வாவி என்பவற்றிலும் மாகாமத்தின் அருகே கிருந்தியோயா, மாணிக்க கங்கையிலும் இடம்பெற்று வந்த வெளிநாட்டு வணிகமும் ஒரு காரணமாக இருந்திருக்க வேண்டும். தீகவாவி பின்னாளைய கல்வெட்டுகளிலும் இலக்கியங்களிலும் தீகவாவி மண்டலம் என்றே சொல்லப்பட்டுள்ளது. இரண்டாம் முதலாம் நூற்றாண்டுகளைச் சேர்ந்த பல கல்வெட்டுகள் தீகவாவிக்கு தெற்கே வேகம் பெற்று தெற்கு பகுதியிலுள்ள கிங்குராணை, மலையாளி கண்டம், எக்கலாறு ஆகிய இடங்களிலும் கண்டறியப்பட்டுள்ளன. இந்த மண்டலத்தின் சரியான எல்லைகள் இன்று அறியக்கூடவில்லை. ஆனால் சாகாமத்திலுள்ள நூறாணை கண்ட கல்வெட்டு சத்தாதிசயன் காலத்தில் அமைக்கப்பட்ட விகாரம் பற்றி சொல்வதால் சத்தாதிசயனின் காலத்தில் தீகவாவி மண்டலத்தின் ஆட்சி பரப்பு அக்கறை பெற்ற தெற்கே சாகாமம் வரை நீடித்தது என்பதை உறுதிப்படுத்தலாம். சாகாமத்துக்கு அருகேதான் 10 உடன்பிறந்தோர் குல இளவல் உபராசன் நாகனின் கல்வெட்டு பொறித்த மொட்டையாகல் கல்வெட்டு பெறப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. நாம் மீண்டும் விட்ட இடத்திலிருந்து வரலாற்றுக்கு திரும்புவோம். வட்டகாமணியின் மைந்தனான சோரநாகன் அனுராதபுரத்தை ஆளும் போது அவனது அரசி அனுலாதேவியால் நஞ்சூட்டி கொல்லப்பட்டான். பதவியிலும் சிற்றின்பத்திலும் திளைத்து வந்த அரசி அனுலை அடுத்தடுத்து ஆடவரை தன் அழகால் மயக்கி அரியணையில் அமர்த்துவதை வழக்கமாக கொண்டிருந்தாள். ஒருவனை கணவனாக வரிந்திருக்கும் போதே இன்னொருவன் மீது மையல் கொண்டு முந்தியவனை நஞ்சூட்டி கொன்று அடுத்தவரை அரியணையில் பொம்மை அரசனாக அமர்த்தி அனுராதபுரத்தை தானே ஆண்டு கொண்டிருந்தாள். வட்டகாமணியின் அண்ணனான கல்லாட நாகனின் மகன் குடாக்கண்ணன் அபயன் அனுலையின் ஆட்சியில் அவளுக்கு அஞ்சி ரோகணத்திற்கு தப்பியோடி அங்கேயே வாழ்ந்து வந்தான். அவன் அனுரை மீது படையெடுத்து அனுராதேவியை கொன்று முடிசூடும் வரை தீகவாவி மண்டலத்திலேயே உபராசனாக வாழ்ந்து வந்திருக்கிறான். ராசக்கல் மலையில் தன் சிற்றப்பன் லஞ்சதிசையன் கட்டிய ராசக்கல் மலையில் இருந்த விகாரத்துக்கு அவன் திருப்பணி செய்ததுடன் அவனால் புடகண கமணி திச என்ற பெயரில் ஒரு பிராமி கல்வெட்டும் அங்கு பொறிக்கப்பட்டுள்ளது. குடாக்கண்ணு திசையனின் மகன் உபராசன் நாகன் கபடுக்கம் எனும் நீர்த்தக்கத்தை கும்பலாபிதிச விகாரத்துக்கு ஒப்படைத்ததாக ராசக்கல் மலையின் இன்னொரு கல்வெட்டு சொல்லும். இவனை குடாக்கண்ணனின் இளைய மகனான அனுரை அரசன் மாதாடியன் மாநாகனாக இனங்காண்பர். இவன் அனுரையை ஆள முன்னர் ரோகணத்தை உபராசனாக ஆண்டு வந்ததுடன் அக்காலத்தில் இவன் பாடமை பெற்று பொத்துவில்லின் அருகே இருந்த குவாச கன்னிகா எனும் பகுதியில் சூலனாக பர்வதம் எனும் விகாரத்தை அமைத்திருந்தான். மாதாடியன் மகாநாகனின் மகன் வழி பேத்தி சீவள்ளிக்கு பிறந்த ஈழநாகன் என்பவன் பற்றிய தகவல்கள் திசமாராமத்தில் கிடைக்கின்றன. ஈழநாகன் லம்பகர்ணர் எனும் வம்சத்தாருடன் முரண்பட்டு மேற்கு கரைக்கு தப்பிச் சென்று விடுகிறான். அனுரையை லம்பகர்ணன் ஆளும் போது சேர நாட்டில் படை திரட்டி ரோகணத்தின் சக்கர சொப்ப துறைமுகத்தில் வந்திறங்கும் ஈழநாகன் லம்பகர்ணருடன் போரிட்டு வென்று அனுரையில் முடிசூட்டினான். வேகம் பெற்றின் முவாங்கல்லில் உள்ள முதலாம் நூற்றாண்டு கல்வெட்டொன்று சப என்ற அரசனின் மைந்தன் திசைய மகாராசன் என்பவன் தீகவாவியை அண்டிய அப்பகுதியை ஆண்டு கொண்டிருந்ததாக சொல்லும். சப என்பதை சுப என்பதன் இழப்பாகத வடிவம் என கொண்டால் ஈழநாகனின் மகனான யசலாக திசையனை கொன்று அனுராதபுர அரசை கைப்பற்றிய சுப மகாராசனே இவன் எனலாம். அது உண்மையாயின் வளமைப்படி சுப மகாராசன் அனுரையில் அரசாண்ட போது தன் மகன் திசையனை தீகவாவியில் உபராசனாக நியமித்திருக்க வேண்டும். அனுரையை சுப மகாராசன் ஆண்டு வரும் போது அவனை அடுத்து வசவன் என்ற பெயருடைய ஒருவனே அரசில் அமர்வான் என்ற எதிர்ப்பு கூறல் சொல்லப்பட்டதால் அவன் நாட்டில் உள்ள எல்லா வசவரையும் கொல்ல ஆணையிடுகிறான். இதை அறிந்து லம்பகண்ண குலத்தைச் சேர்ந்த வசவன் என்பான் ரோகணத்துக்கு தப்பிச் சென்று அங்கு ஈராண்டுகள் தங்கியிருந்து படை திரட்டி வந்து சுபனை வென்று ஆட்சியை கைப்பற்றுகிறான். வசவன் ரோகணத்தில் தீகவாவியை அண்டிய பகுதியிலேயே தங்கியிருந்தான் என்பதற்கு கீழே கரையில் கிடைக்கும் இரு கல்வெட்டுகள் சான்றாகின்றன. ஏறாவூர் பற்று காசிமோடை கல்வெட்டு வசவராசனின் கீழ் ரோகண துணை போசகன் என்ற பதவி வகித்த அமைச்சன் கோணையன் என்பவனின் மகனான தேவநாகன் பசிம நகரம் எனும் பகுதியை ஆண்டு வந்ததை சொல்லுகிறது. ஏறாவூர் பற்று காசிமோட்டை கல்வெட்டு வசவராசனின் கீழ் ரோகண துணை போசகன் என்ற பதவி வகித்த அமைச்சன் கோணையன் என்பவனின் மகனான தேவநாகன் பசிம நகரம் எனும் பகுதியை ஆண்டு வந்ததை சொல்கிறது. இன்னொரு கல்வெட்டு அம்பாறை கொன்றை வட்டவானில் கிடைத்தது. சுப மகாராசனின் மைந்தன் திசையனை வசவன் தீகவாவியிலிருந்து அகற்றியிருக்கலாம் என்பதற்கு இக்கல்வெட்டை ஒரு சான்றாக கூறலாம். வசவனின் பேரனே சிலப்பதிகாரத்தில் கூறப்பட்டதாக சொல்லப்படும் முதலாம் கயவாகு. அவனது ஆட்சி காலத்தில் பத்தினி வழிபாடு இலங்கைக்கு அறிமுகமானது என்பர். எனினும் இதற்கு தொல்லியல் சான்றுகள் கிடைக்கவில்லை. அவனுக்கு பின்னர் அவன் மகன் வழி பேரன் இரண்டாம் பாதிய திசையனும் அவனுக்கு பின்னர் பாதிய திசையன் தம்பி இளைய திசையனும் ஆண்டனர். சிங்கள கல்வெட்டுகள் இளைய திசையனை மலுதிச என்றும் பாலி நூல்கள் அவனை கனித்த திச என்றும் குறிப்பிடுகின்றன. இளைய திசையன் சற்று பலம் வாய்ந்த ஆட்சியாளனாகவே இனங்காணப்படுகின்றான். இவனது கல்வெட்டுகள் தம்புள்ளை பொலனறுவை அம்பாந்தோட்டை பகுதிகளிலும் கிடைத்துள்ளன. கீழைக்கரையில் பாணமை பற்றின் பொத்துவில் லைனாமலையும் வாகூரை நெலும்பற்பொக்குனையும் இவன் கல்வெட்டு கிடைத்த முக்கியமான இடங்களாகும். பொத்துவிலுக்கு மேற்கே உள்ள லைனாமலையில் இளைய திசையனின் கல்வெட்டுகள் இரண்டு பொறிக்கப்பட்டுள்ளன. காலராம ராஜரையன் குளத்தை விலை கொடுத்து வாங்கிய மன்னனருகில் ஊரொன்றை உருவாக்கி குளத்துக்கான நீர்வரியை விகாரத்துக்கு காணிக்கையாக கொடுத்தான். சீ பருவத மடத்திலிருந்த துறவிகளின் உணவுக்காக இது பயன்பட்டது. இந்த குளம் குவாவ கன்னிகா பகுதியை நாகன் முல்லையன் ஆண்ட போது ரதியன் சோனையன் தேவையன் என்பவனால் கட்டப்பட்டது. அதன் கீழ் உள்ள இளைய திசையனின் இன்னொரு கல்வெட்டின்படி அவனால் கிரிகாமவாவி மல்லகேதகம் எனும் வயல்வெளி சோரவாவி எனும் குளம் என்பன சீபருவதத்து மடத்தில் உள்ள பிக்குகளுக்கு உணவுக்காக ஒதுக்கப்பட்டிருந்தது. பாணமை பெற்றின் தென்பகுதியில் பூமுனை காட்டில் வாகூரைக்கு அருகே நெலும்பற்பொக்குனை எனும் இடத்தில் கிடைத்த கல்வெட்டில் நாகமகாராசாவின் மைந்தனான இளைய திசைய மகாராசன் ஆரிய வருஷ சடங்குக்காக மகாநகர புறக்கால்வாய்க்கான நீர்வரியை நீக்கியமை சொல்லப்படுகின்றது. ஆரிய வருஷ சடங்கு என்பது மழை பொழிவதற்கான புத்த சடங்கு. வாகூரைக்கு அண்மையில் புதிதாக நகரொன்றை உருவாக்கி அந்நகரின் நீர்வரியை புத்த மடத்துக்கு அவன் கொடுத்திருக்கலாம். இளைய திசையனுக்கு பின்னர் ஒரு நூற்றாண்டு காலம் கீழிக்கரை அல்லது தீகவாவியின் நிலை என்னவாக இருந்தது என்ற விவரம் அறியக்கூடவில்லை. ஆனால் இடைப்பட்ட காலத்தில் புத்த சமயத்துக்கு இணையாக சைவமும் சமணமும் கீழைக்கரையில் தழைத்தது என்பதை அறிய முடிகின்றது. நாகரின் தமிழி வடிவம் பொறித்ததாக பேராசிரியர் சி பத்மநாதன் இனங்காணும் கொட்டியாறு பற்றில் கிடைத்த கரசியம்பதி சிவலிங்கம் போப்பி இரண்டாம் நூற்றாண்டிற்குரியதே. போரதீவு பற்று வெள்ளாவெளியில் சமண பெண் துறவியரின் குகைகள் அமைக்கப்பட்டு பேணப்பட்டன. ஆனால் அடுத்த நூற்றாண்டில் அனுரையில் பதவியேற்ற மகாசேனன் புத்த சமயத்தின் மகாயான கிளையை கடைபிடித்ததுடன் தேரவாத புத்த சமயத்தையும் சைவ முதலிய ஏனைய சமயங்களையும் கடுமையாக ஒடுக்கினார். அவனது அடக்குமுறை தாங்குணாது அனுராதபுரத்தின் மகாவிகாரத்தில் தங்கியிருந்த புத்த துறவியர் இடம்பெயர்ந்து ரோகணத்துக்கு குடிபெயர்ந்தனர். ரோகணத்தின் திருகோணமலை கோவிலும் ஏரகாவிலில் அமைந்திருந்த கோவிலும் பிராமணன் கலந்தன் ஊரிலிருந்த கோவிலும் அவனால் இடிக்கப்பட்டு அங்கெல்லாம் விகாரங்கள் எழுப்பப்பட்டன. மகாயானம் மகாசேனனால் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டனர் என்று அது முன்பும் இங்கிருந்தது. மகாசேனனுக்கு சில தசாப்தங்கள் முன்பு ஆண்ட வியவகாரிக திசையன் காலத்தில் அவன் வேதுல்ய கொள்கையை ஒடுக்கியது குறிப்பிடப்பட்டுள்ளது. மகாவம்ச உரைநூல் தெளிவாகவே சிவலிங்கம் அமைந்த ஆலயங்கள் உட்பட புத்தத்தை கடைபிடிக்காதோரின் கோவில்கள் மகாசேனனால் சிதைக்கப்பட்டன என்று குறிப்பிடுகின்றது. ஆனால் மகாசேனனின் ஆட்சியில் தேரவாத பிக்குகள் ரோகணத்துக்கு அடைக்கலம் தேடி சென்றதும் அங்கிருந்த கோவில்கள் இடிக்கப்பட்டதும் சைவத்துக்கும் தேரவாதத்துக்கும் ஆதரவான சக்தியொன்று ரோகணத்தில் நிலைத்திருந்தது என்று ஊகிக்க வைக்கின்றது. அது பற்றிய குறிப்பெதுவும் நமக்கு கிடைக்கவில்லை. அந்த சக்தி புத்தமும் சைவமும் சார்ந்திருந்த பழைய நாகக்குடிகளின் சிற்றரசுகளாகலாம். ஆனால் மகாயான புத்தத்தை சார்ந்த மகாசேனன் திருக்கோணீச்சரத்தை இடித்த கதை வாய்வழியாக கடத்தப்பட்டு உருத்திரிந்து மட்டக்களப்பு பூர்வ சரித்திரத்தில் பதிவாகி இருக்கிறது. திருகோணமலை தொன்மங்களில் குளக்கோட்டனாக இனங்காணப்பட்ட ஆடக சௌந்தரியின் நாயகனாக இந்த மகாசேனனை அடையாளப்படுத்திய அந்நூல் அவன் கடைபிடித்த வைதூலியத்தை சைவ சமய பிரிவாக புரிந்து கொண்டதுடன் அவன் திருக்கோணீச்சரத்துக்கு திருப்பணிகள் செய்தான் என்றும் கூறுகின்றது. பாலி வம்ச இலக்கியங்களில் மகாசேனனுக்கு இரண்டு முகங்கள் உள்ளன. முதலாவது அவன் பழுத்த வைதூலியன், எனவே சைவத்தையும் தேரவாத புத்தத்தையும் ஒடுக்கினார். இரண்டாவது அவன் நீர்ப்பாசனத்தை வளப்படுத்துவதில் இணையற்ற சாதனைகள் படைத்தவன். இந்த இரண்டுமே குழப்பகரமான நிலையில் மட்டக்களப்பு பூர்வ சரித்திரத்தில் பதிவாகியுள்ளன. முதலாவது விடயம், அவன் வைதூலியன் என்பதால் புத்தாலயங்களை இடிப்பித்தான் என்றும், இரண்டாவது விடயம் அவனே மணிச்சிறை வாவி உள்ளிட்ட நீர்நிலைகளை அமைத்தான் என்றும், கந்தளாய் குளத்தையும் கட்டியவன் அவனே என்கிறது பூர்வ சரித்திரம். பூர்வ சரித்திரம் குறிப்பிடும் இன்னுமிரு விடயங்கள் சுவையானவை. கலிங்கத்திலிருந்து இலங்கைக்கு வந்து அனுரையை ஆளும் தத்தீசனோடு சகோதர முகமன் உரைத்து உறவாடுகிறான் மகாசேனன். மகாவம்சத்தின்படி தத்தீசனும் மகாசேனனும் உடன் பிறந்தோர், கோதாபயனின் மைந்தர்கள். இன்னொரு விடயம், மகாசேனன் இடித்தளிப்பித்த புத்த விகாரங்களுக்கு பகரமாக தத்தீசன் ஒவ்வொரு விகாரை தலத்திலும் கதிரேசன் ஆலயம் ஏற்றுவிக்கிறான். சிங்கள வரலாற்றாசிரியர்கள் இலங்கையின் முருக வழிபாட்டுக்கு மகாசேனனிலிருந்தே ஆரம்பம் தேடுவது இங்கு இணைத்து பார்க்கத்தக்கது. அத்துடன் மகாவிகாரத்தை இடித்து வைதூலிய விகாரங்களை அமைக்கும் மகாசேனன் பிற்காலத்தில் தன் நண்பன் கோட்டக அபயனுக்காக மனம் மாறி மீண்டும் தேரவாத புத்த விகாரங்களை மீள கட்டியதை மகாவம்சம் சொல்லும். ஒருவேளை தேரவாத விகாரங்களுடன் சேர்த்து தான் முன்பு இடித்த சைவ கோவில்களையும் மகாசேனன் மீள கட்டினானா? அதுவே பூர்வ சரித்திரத்தில் அவன் கோணீச்சரத்துக்கு திருப்பணி செய்ததாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா என்பது சுவாரஸ்யமான ஒரு வினா. தொடரும்.